ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆமென். சோ இந்த நாள்ல எங்களுடைய பாஸ்டர் பெல்ஜியம் என்ற தேசத்துல ஊழியத்துக்காக வேண்டி கடந்து சென்றிருக்கிறார். சோ அவருக்காக வேண்டி ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. அப்படி ஊழியத்தில் என் தேவன் அவருடைய கரத்தை வல்லமையாய் பாய்ப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. சோ நேற்று நாள்லே நம்முடைய சபையிலே ஒரு சிலர் நீங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்க. தயவு செய்து எல்லாரும் எழுந்திருப்பீங்களா? ஞானஸ்தானம் எடுத்திருந்தவங்க மாத்திரம் எழுந்திருங்க. ஞானஸ்தானம் நேற்று எடுத்தவங்க எழுந்திருந்தீங்க. எல்லாரும் உங்களுக்கு கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுக்காதவங்க சீக்கிரத்துல ஞானஸ்தானம், தேங்க்யூ, எல்லாம் உட்காருங்க. எடுக்காதவங்க சீக்கிரத்துல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுங்க, இல்லையா? போன கிழமைக்கு முதற்கிழமை என்னைக்கு பாஸ்டர் பிரசங்கிச்சா, தேவனுடைய இந்த பப்டிசத்தை எடுக்காதவர்கள் பரலூராட்சியத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் வார்த்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, இல்லையா? ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நாம கவனித்துக் கொண்டு இருந்தால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே போகும் பாருங்க. ஆமென். ஆகவே நான் எல்லாரும் நீங்க ஆவலோடு இருப்பீங்கன்னு நம்புகிறேன், இல்லையா? நாம வந்திருக்கிறது பிரதானமான நோக்கம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம வாழணும், இல்லையா? ஆகையினால உங்களை எல்லாருக்கும் தெரியும், பாஸ்டர் ரஞ்சன் பாஸ்டர் அவர் உங்களை எல்லாருக்கும் தெரியும். நான் பெருசாக அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. கிருபை ஆலயம் இங்கிலாந்து தேசத்திலே பிரிஸ்டல் என்ற நகரத்திலே அவங்களுடைய ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க, இல்லையா? ஆகவே அவர் பல தடவை வந்து நம்மளோடு சேர்ந்து நம்முடைய ஊழியத்தை கட்டுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம். ஆகையினாலே அவர் வந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்வார். அவருடைய மனைவி அவர்களும் கூட வந்திருக்கிறார்கள். அவர்களும் வந்து சில காரியங்களை செய்வார்கள் என்று சொல்லி தேவனுக்கு நான் நம்புகிறேன். ஆகையினாலே உங்களுடைய சார்பிலே நான் அவரை வரவேற்கிறேன். தயவு செய்து எல்லாரும் கரங்களை தட்டி அவரை நாம் அழைப்போமா? ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமையும் கர்த்தருடைய பிரசன்னமும் நம் மத்தியிலே அளவில்லாமல் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடம் முழுவதும் தன்னுடைய மகிமையை நான் நிரப்புகிறவராயிருக்கார். ஹல்லேலூயா. இவ்விதமாய் சீரை பெற்ற ஜனம் எது என்று சொல்லி சொல்லப்பட்டபடி இவ்விதமான ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு மகிமையையும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருக்கு நாம் துதியையும் வல்லமையும் செலுத்தும்படியாக நம்மளை தேவன் இந்த இடத்துல ஆயத்த பண்ணி இருக்கிறாரே, அதுக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நமக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. எல்லா மகிமையும் தேவன் தான் பொறுப்படுத்திக் கொள்வாராக. உங்கள் மத்தியிலே நாங்கள் இருக்கிறதை மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக இந்த இடத்திலே கடந்து வந்ததை நான் தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறேன். எங்களுடைய கிருபை ஆலயம் பிரிஸ்டல்ல இருக்கிற சபை சார்பாகவும் இந்த சபை மக்கள் சார்பாகவும் உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்திலே இந்த இடத்திலே இந்த ஊழியத்தை செய்ய அழைத்த உங்கள் சபை போதகருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் மூப்பர்களுக்கும் சபை மக்களுக்கும் சபையின் குடும்பத்தின் சார்பாகவும் சபை சார்பாகவும் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே மகிமைப்படுவாராக, உங்களோடு கூட நாளிலே பேசுவாராக. ஆண்டவருடைய வார்த்தையை கடந்து போகும் போதுமா நான் அருமைய மனைவியை அழைக்கிறேன். அவர்கள் மத்தியிலே வந்து சில காரியங்களை சொல்லி கடந்து செல்வோம். நாம் கரங்களை தட்டி அவங்களை நாங்கள் வரவேற்கிறோம்.
உங்கள் மத்தியிலே நான் ஒரு பாடலை பாடலாம் என்று விரும்புகிறேன். ஆசை ஹல்லேலூயா. இது ஒரு அர்ப்பணிப்பின் பாடலாக இருக்கிறது. நான் பெரிய பாடகி அல்ல. ஹல்லேலூயா. என்னுடைய சின்ன வயதிலே சங்கீதம் படிக்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். எனக்கு தாளம் வராது. என்னுடைய சிஸ்டர் ஒரு சங்கீத டீச்சர், வீட்டிலே பல டியூஷன்கள் கொடுப்பார்கள். அப்பொழுது நானும் அவர்களிடத்தில் சென்று படிப்பதுண்டு. சங்கீத பாடல்களை கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த தாளம் எனக்கு போட்டா வராது. அப்ப கடைசியா சொன்னான், போடி இந்த கிளாஸுக்கு நீ வரவே கூடாது இனிமேல். எந்த கிளாஸ்ல இந்த டைம் நீ வேஸ்ட் பண்ணுகிறான் சொல்லி உண்மையிலே அப்படியாக அவர்கள் தங்களுடைய கிளாஸ்ல இருந்து என்னை துரத்தி விட்டார். நான் வெளியில சென்று சங்கீதம் படிக்க வேண்டி இருந்தது. ஹல்லேலூயா. அப்படியான என்னையும் ஆண்டவர் அவருடைய கிருபையினாலே தாளம் தப்பினாலும் எனக்கு பாட கிருபதென்று இதுல வந்து நின்றால் என்னுடைய காலெல்லாம் நடுங்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினாலே நிற்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அளவில்லாமல் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் சகோதரன் சொன்னது போல எல்லாரும் உங்களை கைவிடுவார்கள் ஒரு நாளைக்கு. ஹலலூயா. நாம் தனியாயில்லை. அங்கே யோபு சொல்லுகிறார், நான் கடந்து போவதை அவர் அறிவார். ஹலலூயா. எந்த அக்கினி ஆயினும், எந்த தண்ணீர் ஆயினும், எந்த கடல் ஆயினும் நாம் ஏன் பயப்பட வேண்டும்? ஹலலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார். உள்ளம் கையிலே நம்மை வரைந்து வைத்த தேவன், தாய் மறந்தால் என்ன, பெற்று பெற்ற தாய் நம்மை பெற்றெடுத்து பால் கொடுத்து சீராட்டி ஆராட்டி வளர்த்த அவர்கள் நம்மை மறந்தாலும் என்ன, நம்மை நேசிக்காமல் போனாலும் என்ன, தேவன் நம்மை மறக்க மாட்டார். ஹலலூயா. தேவன் ஹலலூயா நம் மத்தியில் இருக்கிறார். ஹலலூயா. நாங்கள் பாடப்போகிறோம், நான் வாழ்ந்தாலும் என் தேவனுக்காகவே, ஹலலூயா மரித்தாலும் நான் உம்மோடு தான் என்று பாடுவோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடும்படி நான் உங்களை அழைக்கிறேன். ஹலலூயா. அருமையான மியூசிக் தீம். ஒவ்வொருவரே நான் வாழ்த்துகிறேன். ஹலலூயா. உங்களோடு சேர்ந்து ஆராதிப்பது எனக்கு எக்ஸைட்டிங். ஆண்டவருடைய பிரசன்னமும் அவருடைய மகிமையும் அளவில்லாமல் இருந்தது. அங்கே நீங்கள் எல்லாரும் சொல்லி வந்து போலதான் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே அவரை பார்க்க நான் ஆசையோடு இருந்தேன். I am so thirsty. Hallelujah. ஆசையாய் ஆசையாய் அவரை துதிக்க வேண்டும். ஆசையாய் அவரில் அன்பு கூற வேண்டும். Hallelujah. தன்னையே நமக்காக உருவளிக்க கொடுத்த அந்த இயேசு. Hallelujah. அவருடைய ரத்தம் அவருடைய ஜீவன் நமக்குள் ஓடுகிறதே. அரமா சங்கர ராக்க பாபா பாஹு சரதேனே நெரவே கலாசியா துரபாபா. அவருடைய ஆவி நமக்குள்ளே சுவாசிக்கிறார். சேனைகளில் கர்த்தருடைய சுவாசமங்கள் நாசியிலே இருக்கிறதே. ஹலலூயா. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கு தான் அன்று அந்த சுவாசம் சொல்லும். ஹலலூயா. அவரைத்தான் நாங்கள் பாட போகிறோம். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் மரித்தாலும் உம்மோடுதா. எல்லாரும் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா, உமக்காக உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை
வாழ்ந்தாலும் இயேசுவுக்கு, மறித்தாலும் இயேசுவுக்கு சொல்லி குடும்பமாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து கர்த்தர் ஊழியத்தை செய்கிறோம். ஆண்டவருடைய கிருபை எங்களை தாங்கி நடத்துகிறதே, அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நாம் குடும்பமாய் தேவனை ஆராதிக்கவும், பிள்ளைகளோடு கூட கர்த்தரை சேவிக்கவும் ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான குடும்பங்களை இந்த சபையில தேவன் தந்து அப்படியாக நடத்தி விடுறதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அருமையான வாழ்வு பிள்ளைகளுக்காக சோத்திரம், நல்ல மியூசிக் டீமுக்காக சோத்திரம், எல்லாருமாக சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறதுக்காக ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு நாம் ஆராதனை செய்யவும், கர்த்தரை நாம் துதிக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு மகிமை செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்குரிய நாமத்துக்குரிய கனத்தை செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் தெரிந்து கொண்டதன் நோக்கம் அது ஒன்றுதான், அவர் அழைத்ததன் நோக்கம் அது ஒன்றுதான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அவருக்காக ஒப்புக் கொடுக்கும் பொழுது, நான் வாழ்ந்தாலும் அவருக்கு, மறித்தாலும் அவருக்கு என்று சொல்ல நமக்கு உற்சாகம் வரும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த பூமியிலே அந்த ஒரு நம்பிக்கையும் அந்த விசுவாசத்தை கட்டளையிடுவது நம்முடைய ஆண்டவராகிய தேவன் மாத்திரம் தான். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு மரணத்துக்கு பயம் இல்லையோ, இன்றைக்கு மரணத்தை ஜெயமாய் விழுங்கின இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சீஷர்களாக இருக்கிறோமோ, இன்றைக்கு உள்ள பிள்ளைகளாக நாம் மாறினோமோ, அதே ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. மரணத்தை குறித்து நமக்கு இன்றைக்கும் பயம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசுவோடு கூட நாம் மறித்தாலும் அடுத்த கணமும் அதே இயேசுவோடு கூட தான் நாம் இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. இது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் நம்முடைய வாழ்க்கையிலையும் உயர்ச்சியையும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் நாம், அதுக்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று சொல்லி நாம் அநேக முறை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அநேக முறை நமக்கு தெரியும், ஆசீர்வாதத்தின் ஊற்று நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவரே என்ன மெய்யான தேவன், நித்திய கண்மலையுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே உயிர்த்தெழுந்த தேவனுமாய் நம் மத்தியிலே இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காக எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் நம்மளோடு கூட பேசுவாராக. தேவ ஆவியானவர் நிச்சயமாக நம்மளோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் உச்சவம் பண்ணுமா? கர்த்தாவே, எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆவியானவரே, ஆண்டவரே, பிதாவையும் குமாரனையும் மகிமைப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, சபையின் நடுவில் உலாவுகிறவரே, வார்த்தை எழுதி தந்தவரே, ஆண்டவரே, வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்தாவினால் அருளப்பட்டிருக்கிறது. நீரை எழுதி தந்த தேவனையா, அதை எங்களுக்கு விளங்கப்படுத்தி தாருமையா, அதை அந்த வார்த்தையினோடு எங்களோட ஆவியானவரை பேசும் அப்பா, உடைய பிள்ளைகளோடு பேசும் ஆண்டவரே. கர்த்தாவே, நாளே ஒப்புக்கொடுக்கிறோம், எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். ஆமேன் சொல்றீங்களா? ஆமேன். அல்லேலூயா. ரெண்டு நாளாகமும் 16 அதிகாரம், ரெண்டு நாளாகமும் 16 அதிகாரம், ரெண்டு நாளாகமும் 16 9 வசனத்தை நான் வாசிப்போமா? 2 நாளாகமும் 16 9 வசனம்.
தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான்.
தம்மை பற்றி உத்தம இருதயத்திற்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அங்க யூகேல சொல்லுவார்கள், லண்டனுக்குள்ள போனா கிட்டத்தட்ட 250 கேமரா இருக்குது. எத்தனை கேமரா இருக்குது? எந்த விஷயத்திலும் அதுக்குள்ள போய் ஒருத்தர் கூட வெளியில எந்த கிரிமினலும் தப்பி போக முடியாது. ஆனா அதுக்கு மேலால ஒரு கேமரா இருக்கு நமக்கு. எத்தனை கேமரா இருந்தாலும், எத்தனை சிசிடிவி கேமரா இருந்தாலும், ஆண்டவருடைய கண்கள் எங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கலாம்? மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கப்படும்படி. ஏன் கர்த்தர் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஆண்டவர் நம் மத்தியிலே உலாகுற தேவனாயிருந்து நம்மளை ஏன் நோக்கி பார்க்கிறார் சொன்னால், அவருடைய வல்லமை. இங்க பார்க்கிறோம் உத்தம இருதயத்தோடும் சொல்லப்பட்டது. ஆங்கிலத்தில் இருக்கிறது ஹார்ட் ஃபுல்லி கமிட்டட் டு காட். அதாவது வந்து நம்முடைய இருதயம் முழுமையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட கமிட்டட், ஃபுல் கமிட்டட், அல்ல ஒரு கொஞ்சம் அல்ல, முழுமையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு இருதயம். கர்த்தருக்கு என்று சொல்லி உண்மையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இருதயம். கிறிஸ்து எங்கு வாழுகிறார்? எங்கு வாழ்றார் கிறிஸ்து? எங்கு வாழுகிறார்? நம்முடைய இருதயத்தில். அவர் கேட்கிற இடமெல்லாம் எங்கு கேட்கிறார்? நம்முடைய இருதயத்தில் ஒரு இடத்தை கேட்டார். நாம் கொடுத்தோம், எந்த அளவுக்கு நாம் கொடுத்தோம், எந்த அளவுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம். இங்கு சொல்லுகிறது உத்தம இருதயம் என்று சொல்லப்பட்டது, ஃபுல்லி கமிட்டட் ஹார்ட், முழுவதுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இருதயம் ஆக இருக்க வேண்டும். அப்பொழுது அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட இருதயம் நமக்கு இருக்குமானால், அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையா இருக்குமானால், நிச்சயமாக கர்த்தருடைய வல்லமையை தேவன் நம்முடைய விளங்காப்பண முடியவே இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே தன்னுடைய வேலையை செய்யும்படியாக, தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக, தன்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தினார், ஊழியர்களை ஏற்படுத்தினார், சீஷர்களை உருவாக்கினார். அவர்கள் அப்படியா ஒப்பு கொடுத்தவர்களை கொண்டு தேவன் தன்மையான வல்லமையாக தன்னுடைய உயிர்த்தெழுந்த செய்தியையும், வல்லமையான சுவிசேஷ செய்தியையும் ஆண்டவர் இந்த பூமியிலே ஆண்டவர் செய்து கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக லட்சமான கோடிக்கணக்கான மக்கள் தேவ ராஜ்யத்திலே சேர்க்கப்படும் பொருட்டாக அப்படியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்களை கொண்டுதான் தேவன் தன்னுடைய வேலையை செய்கிறார். நாம் நேற்று பாச சொன்னது போல அந்த வேலையை, இந்த ஊழியத்தை தேவன் தன்னுடைய தூதர்களுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் எங்களை விட அவர் ஒருவேளை பவர்ஃபுல்லானவராக இருக்கலாம், தேவர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த வேலையை தேவன் அவர்களுக்கு கொடுக்காமல் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும், தம்மை ஏற்றுக்கொண்டவர்களையும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களையும், தம்முடைய உள்ளங்களையும் இருதயங்களையும் உண்மையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவர்களையும் கொண்டே தேவன் தன்னுடைய வல்லமையான காரியங்களை இந்த பூமியிலே நிறைவேற்றி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய கேள்வி என்னென்று சொன்னால், என்னுடைய விருப்பம் என்னென்று சொன்னால், ஏன் அந்த வல்லமையான செய்ய சீரத்துக்கு ஞானம் நீங்களும் பயனுள்ள பாத்திரமாக இருக்கக்கூடாது? இன்றைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பம், இன்றைக்கு அருமையாக கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை, இந்த ரட்சிப்பின் வாழ்க்கை, தேவனோடு இணைந்து நடக்கிற இந்த வாழ்க்கையிலே தேவன் நமக்கு அருமையாக தந்த நாட்களை ஏன் தேவனுடைய வேலைக்காக நாம் செலவழிக்க கூடாது? ஏன் அந்த தேவன் தேடும் ஒரு மனிதனான நீங்களும் நானும் இருக்கக்கூடாது? அதுதான் என்னுடைய கேள்வி, அதுதான் என்னுடைய விருப்பமும், அதைத்தான் நானும் வாஞ்சிக்கிறேன். இவ்வளோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, அநேக நெருக்கங்கள் தான், பாடுகள் தான், யாருக்கும் துக்கங்கள் இல்லை, கஷ்டங்கள் நெருக்கங்கள் இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை இருதயம் ஏன் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க கூடாது? கொஞ்ச நாள், ஒரு குறுகிய காலம் தேவன் நம்மளுக்கு அருமையாக இந்த பூமியிலே வாழ அனுமதித்திருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நானும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துற ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே இந்த நாளை எனக்கு தந்தீங்கப்பா, சந்தோஷம், மனமகிழ்ச்சி. இந்த நாளில் உங்களுக்காக நான் என்ன காரியத்தை நான் செய்யலாம், இந்த நாளை எப்படி உங்களுக்காக நான் பயன்படுத்தலாம், நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறீங்க ஆண்டவரே? எனக்கு நீங்க சொல்லுங்க என்று சொல்லி அருமையாக ஒவ்வொரு நாள் நம்ம கேட்கணும். காலையில் எழுப்பி நம்ம கேட்கணும். நமக்கு வேலைகள் இருக்கிறது, குடும்பங்கள் இருக்கிறது, நம்ம சொந்த அளவில் ஏராளம் இருந்தாலும் கத்திரத்தை கேட்கணும். ஆண்டவரை இதை தவிர உமக்கென்று நான் என்னத்தை நான் இதனால செய்யலாம் என்று சொல்லி நீங்க ஏன் கேட்கக்கூடாது ஆண்டவர்கிட்ட? அந்த நாளை இதை வல்லமையாக நிச்சயமாக பயன்படுத்துவாருங்க. நிச்சயமா அதுக்கு பிரயோஜனம் உள்ள நாட்களாக நம் நிச்சயமா நமக்கு அமையும். அல்லேலூயா. அதுதான் தேவன் நம்மை ரட்சித்துக் கொண்டதன் நோக்கம். ஏதோ நாம தேவன் நம்மை ரட்சித்தாரு அழைத்தார், காலங்கள் கடந்து போய்விட்டது, நாம் ஏதோ எல்லாத்தையும் முடித்துட்டு நான் போய் அங்கு நிக்க முடியுமோ? இந்த உலகத்திலே தேவன் நமக்கு, ஆனால் என்ன நமக்கு இருக்கிற கேள்வி என்ன சொன்னா, அநேகருடைய சந்தேகம், அதாவது வந்து விசுவாசத்திலே நமக்கு அவ்வளவு உறுதி இல்லை, விசுவாசத்திலே அவ்வளவு நமக்கு வளர்ச்சி இல்லை, நம்மளோட அவிசுவாசம் அங்கு தடை செய்கிறது. இவை எல்லாம் நான் தேவனை தேடினால் நமக்கு எனக்கு வர வேண்டிய காரியங்கள், என்னுடைய சம்பாத்தியங்கள், என்னுடைய உழைப்புகள், என்னுடைய பணங்கள், என்னுடைய காரியங்கள், என்னுடைய குடும்பம், இவைகளை நான் விட்டு இவைகளையே நான் முன்னுக்கு வைக்கிற படியால இவை நான் ஏசுட்ட வந்தா இவைகள் எல்லாம் எப்படி ஆகும் என்று சொல்லி கத்திரை இரண்டாம் இடத்துக்கு நாம கொண்டு வருகிற படியால தேவ தன்னுடைய சித்தத்தை தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ண முடியாமல் இருக்கிறது. இங்குதான் நம்முடைய இருதயம் முழுமையாக தேவனுக்கு கமிட் பண்ணப்படவில்லை, உண்மையாக ஒப்புக் கொடுக்கப்படவில்லை. தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான இருதயத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தருக்காக நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, அவரை நம்பி விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய எல்லா தேவைகளையும் தேவன் சந்திப்பாருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு விசுவாசமான ஒரு வாழ்க்கையை நானும் கொடுத்த, நாங்கள் குடும்பமாக கொடுத்த, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவனுக்கு என்று சொல்லி ஒப்பு கொடுத்ததால தேவன் எந்த குறையையும் வைக்கல. ஹொலிடே போக வேண்டுமா? ஆண்டவர் ஏத்த காலத்திலே ஹொலிடே போயிட்டு வாங்க சொல்லி அனுப்புகிறார். பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்குரிய காரியங்களை கவனிக்க வேண்டுமா? அவைகளை தேவன் ஏற்ற காலத்திலே கவனிக்கிறார். குடும்ப தேவைகள் இருக்கிறதா? ஏற்ற காலத்திலே தேவன் கவனிக்கிறார். அவைகளை தேவன் நீங்க பார்த்துக்கொள்ளுங்கப்பா, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, இல்லாட்டி எப்படி உங்களுடைய வேலையை நாங்கள் செய்ய முடியும்? அப்படி சொல்லும் பொழுது தேவன் அதை சந்திக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை சந்திக்கிறவராயிருக்கிறார். அதே தினம் கர்த்தருடைய வேலை, நாம இப்படியாக கர்த்தருடைய வேலையை அங்கு நடைபெறத்துக்கு நீங்களும் நானும் காரணமா இருக்கக்கூடாது. இந்த சபையிலே தேவன் உங்களை வைத்திருக்கிறார், ஆனால் தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இங்கு சபையில் இருக்கிற காரியங்கள் நடைபெற வேண்டும், ஊழியங்கள் செயல்பட வேண்டும், அவருடைய திட்டம் நிறைவேற வேண்டும், அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய வழி. ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் அதைத்தாரும் இதைத்தாரும் என்று சொல்லி நாம கேட்கறதை விட, கர்த்தாவே நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னு நீங்க கேட்கறதுக்கு மேலால அவர் தருவார். இதுதான் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் என்ன சொல்கிறது? வாக்குத்தத்தம் என்ன சொல்றது? முதலாவது தேவராட்சியத்தை நீதியை தேடுங்கள், மற்றதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பது வாக்குத்தத்தம். அது ப்ராமிஸ். அப்ப அந்த ப்ராமிஸ் அப்படி இருக்க, நாம முதலாவது தேடாத காரியங்களை விட்டு நாம இரண்டாவது இடம் நாம் வாழ்க்கையில கொடுக்கும் பொழுது எப்படி கூட கொடுக்கப்படும்? ஆனா கூட வேணும் நாம கேட்கலாமா? வாக்கு தத்துவத்தை நாம் விசுவாசிக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்படுமானால் நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இங்க பாப்பீங்கன்னு சொன்னா, தம்மை பற்றி ஒப்புக்கொடுக்கப்பட்ட இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை தேவன் விளங்கும் பண்ணும்படி கர்த்தர் பார்த்துக் கொண்ட, யாரை கொண்டு இந்த வசனத்தை செய்யலாம், யாரை கொண்டு இதை நான் செய்யலாம் என்று சொல்லி, இந்த இது எந்த சந்தர்ப்பத்தில் இந்த புத்தகத்தில் நம்ம எழுதப்பட்டிருக்கோன்னு சொன்னா, அங்கு ராஜாக்களுடைய காலங்களிலே அங்கு நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னா, அங்கு 15 வசனத்தில் பார்ப்போம் என்று சொன்னா, அங்கு ஆசா ராஜா அங்கு பார்க்கிறோம்.
இறங்கினதனால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பெஞ்சமின் கோத்திரங்களில் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார்.
ஆசாராஜா சொல்லப்படுகிறது, நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களோட கூட இருப்பார். கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறாரா? அந்த விசுவாசம் நமக்கு இருக்கா? கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இன்னைக்கு யோசபாத்தோடு கூட இருந்தார், தாவீதோடு கூட இருந்தார், ஊழியக்காரோடு கூட இருந்தார், நம்மளோட கூட இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அவர் நம்மளோட கூட இருந்தால், அவர் என்ன இருந்தால், அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரோடு இருந்தால் அவங்களோடு இருப்பார். அவரும் வாழ்ந்தாலும் அவரோடு தான் மறுத்தாலும், நாம் அவரோடு இருந்தால் அவர் நம்மளோடு இருப்பார், அவரோடு நம்மளோட கூட இருப்பார். ஹல்லேலூயா. தேவன் நம்மளோட கூட இருப்பார், அவர் நமக்கு வெளிப்படுவார். அவரை விட்டால் அவரும் இப்ப எப்படி எழுதிருக்கு, அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆறு விடுறது கத்த விடுறது, நீங்க விட்டா அவரும் விட்டுருவார். என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ண தேவன், நம்மளை ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவனா இல்லை. இந்த இடத்துல நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, இந்த ஆசா ராஜா இப்படி கர்த்தரை தேடுகிறவனாக அவன் இருந்த காலத்தில் அங்க பார்ப்போம் சொன்னா, அங்கு 16 அதிகாரத்துல அங்க வாசிப்போம். 15:17.
மேடைகளோ இஸ்ரவேலில் இருந்து தகர்க்கப்படவில்லை, ஆனாலும் ஆசாவின் இருதயம் அவன் நாட்களில் எல்லாம் உத்தமமாயிருந்தது.
இந்த ராஜாவினுடைய இருதயம் எப்படியா இருந்ததாம்? ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட இருதயமாக, ஒரு உத்தம இருதயமாக இருந்தது. இப்படி இருக்கிற நாட்களில் தான் இன்னொரு ராஜா, அங்க நீங்க தொடர்ந்து வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, ஆசா ராஜாக்கு எதிராக பாசா ராஜா வருகிறார். யார் வருகிறாரு? ஆசா ராஜா எதிர லேசாக வச்சு கொள்ளலாம். ஆசா ராஜா யாரு வருகிறாங்க? பாசா என்ற ராஜா அவருக்கு எதிராக அங்கு வர்றதை நாம் காணக்கூடியதா இருக்கிறது. அந்த இடத்துல நீங்க பாப்பீங்கன்னு சொன்ன, அப்ப அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா, ஆண்டவரை அவர்கள் நோக்கி பார்த்து அங்கு கத்தாவே எங்களை 14 நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, 2 பாத்தீங்க,
ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான்.
9:10.
அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 1,000,000 பேர்களை சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மாரேசா மட்டும் வந்தான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த எத்தா என்னும் பள்ளத்தாக்கின் யுத்தத்தில் அணிவகுத்து
நின்றார்கள். பேர் வந்திருக்கிறாங்களா? எத்தனை பேர்? 1,000,000 பேரும் 300 ரதங்களும். எத்தனை பேர்? 1,000,000 பேரும் 300 ரதங்களும் வந்திருக்கிறாங்க. இப்பொழுது இந்த ஆசா ராஜாவோட இருதயம் கர்த்தர் உத்தமமா இருந்தது. அவருக்கு என்ன செய்யறன்னு தெரியல. ஆண்டவரோட கூட உத்தமமா இருந்தான். அவன் இருதயம் உண்மையா இருந்தது. கர்த்தருடைய வழிகளை தேடினான். ஆனால் இப்பொழுது எதிரி வந்துட்டான். இப்பொழுது யார் வந்துட்டாங்க? எதிரி வந்து சூழ்ந்துட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நமக்கு நாம் கர்த்தரோட கூட இருக்கும் பொழுதும் கர்த்தரோட நாம் வாழும் பொழுதும் நமக்கு பிரச்சனை இல்லைன்றது இல்ல. சாத்தான் பாத்தீங்கன்னு சொன்னா, யா என்ன கிச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விளங்கலாம் சுத்தி திரிகிறார். கர்த்தருடைய கண்கள் எந்த அளவுக்கு நம்ம மேல் நோக்கமா இருந்து நம்மளை பயன்படுத்தணும்னு விரும்புகிறதோ, அதற்கு மேலாக சத்ருவானனுடைய வல்லமை நம்மளை எப்படி விளங்கலாம், எப்படி நம்மளை விழுத்தாட்டலாம், எப்படி கத்திர எப்படி நம்மை பிரிக்கலாம்னு சொல்லி அவன் மகையை சொல்லி சுற்றி தெரியவர்கள். எந்த நான் பாப்போம், எந்த நேரத்திலும் கூட நமக்கு டக்குனு இருந்தா போல மலை போல பிரச்சனைகள் வரும். பிரச்சனை குடும்பத்தால பிரச்சனை வரும், பிள்ளைகளால பிரச்சனை வரும், பண பிரச்சனை, வேலை தளத்துல எப்படியாவது பெரிய அறங்களை கொண்டு வந்து அவன் போட்டபடியே வாழ்க்கையிலே நமக்கு சத்துருவான எப்பொழுதும் பிரச்சனை கொண்டு வருகிறவன் இருக்கான். ஆனால் கத்தருடைய ஓடு கூட நாம் இருந்தால், ஹல்லேலூயா, அவர் நம்மளோடு கூட இருப்பார். அவரை நாம் தேடினால் அவருக்கு நமக்கு வெளிப்படுவார். இந்த நேரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் நல்ல ஒரு காரியம் செய்கிறார். ஆசாராஜ் என்ன செய்யறார்?
தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பல நற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள
விடாதே என்று சொல்லி ஜெபம் பண்றான் பாருங்க. உண்மையாக அவன் ஜெபம் பண்றான். நாம என்ன செய்யறோம்? நாங்க பின்னுக்கு காரியங்களை நாம் பார்க்க போறோம். இப்படியா நேரங்களை நாம கர்த்தரோடு கூட நம்முடைய இருதயம் இருக்குமானால், கர்த்தரோடு கூட நாம் நடப்போமானால், நாம நிச்சயமாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்கு என்ன பதிலாப்பா? இது என்னுடைய வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டது, என்னுடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டது. எனக்கு இதுக்கு பதில் எனக்கு தெரியல, இதுக்கு எனக்கு முடிவு எனக்கு தெரியல, இது இதுக்கு இது என்ன காரணம் என்று தெரியல. என்னால இதுக்கு என்னுடைய சிந்தனைகளுக்கும் என்னுடைய பலத்துக்கும் அப்பாற்பட்ட காரியமா இருக்கிறது. அப்படியான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய வருகிறது. என்ன செய்யறது தெரியாது, ஆனாலும் என் தேவன் என்னோட இருப்பார்னு சொல்ல நம்பிக்கை நமக்கு இருக்கணும். இயேசு என்னோட கூட இருக்கிறாருன்னு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஆவியானவன் கூட இருக்கான நம்பிக்கை நம்மளோட கூட இருக்கணும். நேற்று அருமையான சாட்சி ஒன்று கேட்டோம், அருமையான சாட்சி. நாம நேற்று ஞானஸ்தானம் எடுத்தால் அருமையான சாட்சி ஒன்று கேட்டோம். நெருக்கத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். குடும்பத்தில் எவ்வளவு கணவன் ரசிக்கப்படலை, எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறார்கள், எவ்வளவு துன்பம் வேதனைகளை 7 கத்தரை பிள்ளைகளோடு நடத்தி சாட்சியாக வாழ்ந்தார்களா இல்லையா? கத்தரோடு கூட இருந்தால் ஹல்லேலூயா, கத்தர் ஏற்ற காலத்தில் வெளியே கொண்டு வருவாருங்க, கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நேற்று பாத்தீங்கன்னா அப்படியாக சாட்சிகளை ஏற்படுத்துகிறார். இந்த ஊழியத்தினுடைய கனிகள் அவை இந்த சபையில ஞானஸ்தானம் எடுப்பார்கள். இந்த எடுக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் உங்களோட ஊழியத்தினுடைய கனி என்னதான் கனி கொடுக்கிறவர்களா இருங்கள். எல்லாருக்கும் பங்கு இருக்குங்க, எல்லாருக்கும் பங்கு இருக்கு. வருகிற புதிய ஆத்துமாக்கள், சேர்த்துக் கொள்ளப்படுகிற ஆத்துமாக்கள், ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள், இந்த சபையில வந்து சேருகிறவர்களுடைய எல்லாருக்கும், அதுக்காக பிரயாசப்பட்டவை கொடுத்தவர்கள், ஜெபித்தவர்கள் எல்லாருக்கும் கணக்காக 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 பலன் இருக்கு. ஹல்லேலூயா. பரலோகத்திலே உண்டு. ஆவிய சபையிலே நீ இரு. சபையில நிச்சயமா நாம் இருக்கணும். சபை கூடிவதை நாம் விட்டுவிடக் கூடாது. சபையில ஒரு பாதுகாப்பு, ஒரு வேலி போட்டிருக்கிறது. அப்படி யோபுவை சுத்தி ஆண்டவர் வேலி போட்டாரோ, அக்கினி வேலி போட்டாரோ, அதே போல சபையாய் கூடி ஜெபம் பண்ணும்பொழுது, உபவாச கூட்டங்களை ஜெபம் பண்ணும்பொழுது, நீ இந்த சபையில அங்கத்தவராய் இருக்கும் பொழுது, இந்த சபையில இருக்கும் பொழுது, உன்னுடைய குடும்பத்துக்கு, உன்னுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய எல்லாத்துக்கும் தேவன் ஒரு வேலையை போட்டு வைத்திருக்கிறார், ஒரு பாதுகாப்பை போட்டு வைத்திருக்கிறார். சத்ரு வாழ்க்கையை நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நமக்கு பரலோகத்திலே தேவன் பலனை வைத்திருக்கான். நாம் மறந்து போய் விடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு கூட கண்ணை மூடலாம். நம்பிக்கையோடு கூட பரலோகத்துக்கு நாம் என்ன பண்ணலாம்? ஊழிய ஸ்தானத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவர் அல்ல, ஊழியத்தின் உண்மைக்கு தான் ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு இன்னும் உண்மை உள்ளவர் நான் மாற்று ஆண்டவர் சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, என் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பிள்ளத்தோட போன்னு சொல்லி கிரியோனுக்கு ஆண்டவர் சொன்னார் அல்லவா? ஒரு தாளம்னு சொல்லி நான் புதைத்து வைக்க கூடாது. எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லி நாம் வீணாக நாம் இருக்கக்கூடாது. நம்ம நேரங்களை வீணாக்க கூடாது. எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நாம் இருக்கக்கூடாது. கத்திருக்கு இந்த ஒருவனை தேடினேன், சுவரிலே நின்று, என்ன சிறப்பின் வாசலே நின்று சுவரை அடைக்கிறதுக்கு ஒருவரை தேடுற ஒரு தெரியும் காண. உங்களுக்கு தெரியும், குழந்தைல நாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சிருந்த சின்ன காலங்கள்ல, குழந்தை வந்து எப்படியா நாடு, கடல் மட்டத்துக்கு கீழா இருக்கிற நாடு, கடல் தண்ணி அங்க வரக்கூடிய அவங்க மதில் போட்டு அடைச்சிருக்கிறாங்க. ஒரு இரவு ஒரு வாலிபன் பின்னே நேரத்தில் போகும்பொழுது அங்கு பாப்போம் சொன்னா, அங்க அந்த சிவரிலேயே ஒரு சின்ன ஓட்டை விழுந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கசிந்து கொண்டிருந்தது. அவன் பார்த்தா ஒருத்தரும் இல்லை. அவன் அவன் கையால அடைத்து அந்த தண்ணி நாட்டுக்குள்ளே வராதபடி அவன் அடைத்து அதை அடைத்துக் கொண்டான். அந்த 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 துவாரம் வந்து பெருசாக பெருசாக அவன் கையை வச்ச முடியாது. அத்தனை முதுகால் அப்படியே இருந்து அந்த குளிரான வேளையிலும் அப்படியே அவன் அந்த தண்ணி நாட்டுக்குள்ள வராதபடி அப்படியே இருந்து அவன் காலையில ஜனங்கள் வந்து பார்த்த பொழுது அவன் முறைத்து அவன் அவன் மறித்து போயிருந்தான். அவனுடைய அவனுக்காக சிலைகளை வைத்து இன்றைக்கு வைத்திருக்காங்க. உடனே உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. பாருங்க, தேசத்துக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த வாலிபனுக்கு இன்றைக்கு அந்த அந்த நகர் அந்த ஹோலண்ட்ல இன்றைக்கும் அவங்கள் சிலை வைத்து அவங்களுக்கு அதுக்காக கனம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, சபையில் இருக்கிறவர்களே, ஆண்டருடைய நாமத்திலே நாமும் சுவரை அடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. சுவரை அடைக்க வேண்டும். சத்ரு உட்புக விடாதபடி நாம் சுவரை அடைக்கல நாம் இருக்கணும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவனை கனம் பண்ணுவார். நாம யார்கிட்டையும் நாம் கனம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யார்கிட்டையும் நான் உயர்ச்சியை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ கத்தருக்கு ஊழியம் செய். உன்னுடைய கொஞ்ச பணத்தை கத்தருக்கு ஊழியம் செய். கத்தருக்காக பாடுபடு. கத்தருக்காக செலவு நேரத்தை செலவழி. அவருக்காக நீ காரியங்களை நடப்பி. ஹல்லேலூயா. கத்தர் ஏற்ற காலத்தில் என்ன உயர்த்துவார், அவர் உன்னை கனம் பண்ணுவார். ஆண்டவர வாக்கு தத்தம் பொய் சொல்லவே சொல்லாது. அவர் உன்னை கனம் பண்ணுவார். பிதா கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அது எப்படி வரும் என்று தெரியாது. கனம் உண்டாகி உண்டாகியே ஆகும். கத்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இங்கு நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கு நாங்கள் பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறார், ஆசா சொல்லுகிறார், கத்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்யறது உமக்கு லேசான காரியம். எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எங்களுக்கு துணை நில்லுங்கப்பா என்று சொல்லி அவன் கூப்பிடற ராஜாதான். அவனால முடியல, இந்த எதிர்த்து நிற்கிறதுக்கு முடியல. ஒருவேளை நாம் பலமுள்ளவர்களா இருக்கலாம், பலன் இல்ல பலம் இல்லாமல் இருக்கலாம், பிளவினா இருக்கலாம். யாரா இருந்தாலும் கர்த்தருக்கு உதவி செய்வது லேசான காரியம். ஹல்லேலூயா. லேசான. ஆனால் அவரை நாம் தேட வேண்டும். நம்முடைய இருதயம் தேவனுக்கு உண்மை உத்தமமா இருக்கணும். நீ பலவானா இருக்கலாம், உன்னுடைய நீ உன்னுடைய பலத்திலே நீ வாழலாம்னு நீ யோசிக்கலாம். ஆனா உன்னுடைய இருதயம் தேவனுக்கு உண்மை உத்தமமா இருக்காவிட்டால் அந்த பலமும் அந்த பிளவும் எல்லாம் அது வீணாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு உதவி செய்ய முடியாது. ஒருவேளை நீ பலவீனனா இருக்கலாம், என்னால முடியாது ஆண்டவரே, இது எனக்கு 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 மிஞ்சினே காரியமா இருக்குன்னு சொல்லி ஒருவேளை நீ யோசிக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுற காரியம் என்னன்னு சொன்னால், உனக்கு உதவி செய்ய ஆண்ட உதவி உள்ளவர் உண்மை உள்ளவராக இருக்கார், பலமுள்ளவர். ஹல்லேலூயா. ஆகவேதான் அவன் ஜெபம் பண்ணுறான் பாருங்க, ஆண்டவரே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்யறது உமக்கு லேசான காரியம், எங்களுக்கு துணை நில்லும் ஆண்டவரே. உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே இந்த ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கத்தாவே நீடங்கள் தேவன், மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதையும். ஹல்லேலூயா என்று அவன் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அதிசயமான காரியங்கள் நீங்க அங்க பாப்பீங்கன்னு சொன்ன. அடுத்த வருஷத்தை வாசிங்க.
அப்பொழுது கத்தர் அந்த எத்தியோப்பிய ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அவர்கள் ஆசாவுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள், எத்தியோப்பிய திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள்.
ஹல்லேலூயா. சத்துருடைய சேனையை ஆண்டவர் யுத்தம் பண்ண, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள். மோசே சொன்னாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள். இப்ப நாம என்ன செய்யறோம், நாம சும்மா இருக்கிறோம், என்ன சும்மா இருக்கிற, கர்த்தர் யுத்தம் பண்ணணும். நாங்க என்ன செய்யறோம், சும்மா இருக்கிறோம், கர்த்தர் யுத்தம் பண்ணிட்டு, கர்த்தர் யுத்தம் பண்ணவே மாட்டார். எப்ப யுத்த சும்மா இருப்பீர்கள், யுத்தம் பண்ணு சொன்னா, கர்த்தரோடு கூட இருந்தால், ஹல்லேலூயா. கர்த்தரோடு கூட இருந்தால் கர்த்தர் நமக்காக என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார், ஹல்லேலூயா. அடுத்து நாம் எடுத்துக்கொள்வோம், அங்க பாக்குவோம் சொன்னா, இப்படியாக அங்கு இப்ப ஒரு யுத்தம், ஒரு பிரச்சனை முடிஞ்சு, என்ன முடிஞ்சது, ஒரு என்ன எத்தியோப்பியர் வந்து ஒரு பிரச்சனை முடிஞ்சு. இப்ப அடுத்த பிரச்சனை, அடுத்த பிரச்சனை என்ன, சித்திரவரதா. அடுத்த பிரச்சனை வந்துட்டு இப்ப ஆசா ராஜாக்கு ஒரு, அப்பா இப்பதான் ஒரு பிரச்சனையை முடிச்சிட்டு வந்திருக்கிறோம், நேற்று இரவு படுக்கக்குள்ள 2 மணி பாஸ்டர், என்ன இந்த பேஸ்புக் அந்த டிவி எல்லாம் இன்டர்நெட் எல்லாம் பார்த்துட்டு படுக்க 2-3 மணி ஆச்சுது, விடிய எலும்புக்குள்ள 10:30 ஆச்சுது, இனி சமைச்சு சாப்பிட்டு சோறு சாப்பிட்டு வந்திருக்கிறோம், இது நித்திர தூங்குது என்று சொல்லுகிறவளும் உண்டு. நேற்று இரவே நாளைக்கு நான் சேச்சிக்கு போகணும், 2 ஆயத்தம் பண்ணி விடிய எலும்பின்றைக்கு சேச்சிக்கு போகணும், சந்தோஷத்தோடு கூட வந்தவர்களும் உண்டு. அப்படியான ஆசீர்வதிப்பார், முந்தி சொன்னவர்களை தேவன் மனம் திரும்பலுக்கு எதுவாக கிருபையில் நடத்துவாராக, ஹல்லேலூயா. சரி, இப்ப ஒரு பிரச்சனை முடிஞ்சது, இப்ப என்ன பிரச்சனை, அடுத்த பிரச்சனை வந்திருக்கு, அடுத்த பிரச்சனை வந்திருக்கு. என்ன பிரச்சனை வந்திருக்குது, அடுத்த ராஜா வந்துட்டார், இப்ப ஆறு வந்துட்டாரு, எடுத்துக்கொள்ளுங்க 16:1
ஆசா அரசாண்ட 36 வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் போக்கும் வரத்துமா இராதபடிக்கு ராமாவை கட்டினான்.
சொல்ல வாசிங்க.
அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பின்னாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவின் இடத்துக்கு
ஆள் அனுப்புகிறார், ஆள் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இப்ப பிரச்சனை வந்துட்டு, 2வது பிரச்சனை வந்துட்டு. வாழ்க்கையில நமக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்க போகுது. எதிரிகள், எதிரி, நமக்கு ஒரே ஒரு எதிரி உண்டு. யாரு, ஹல்லேலூயா, பக்கத்து வீட்டுக்காரனா, ஹல்லேலூயா. நமக்கு ஒரே ஒரு எதிரி உண்டு, சாத்தான். அவன் தான் நமக்கு எதிரிங்க. அவன் எதிரியா இருந்து கொண்டே இருக்கலாம் வாழ்க்கையில எப்பொழுதும். நமக்கு எகைன் சாத்தான் இருந்து கொண்டிருக்கிறான். கத்தரை தொட முடியாதபடி, நான் ஊழியம் செய்ய முடியாதபடி, ஆண்டவர் உண்மையை ஆராதிக்க முடியாதபடி, அவன் எப்ப பார்த்தாலும் நமக்கு எதிரியா இருந்து கொண்டிருக்கான். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, ஒரு பிரச்சனையை நாம நின்றா அது கியூல, பிரச்சனை வந்து வாழ்க்கையில கியூல நிக்குது. ஹல்லேலூயா. சாத்தான் இந்த உலகத்திலே தேவன் அனுமதித்திருக்கு நாள் மட்டும் நமக்கு பிரச்சனை உண்டு, உண்டு. ஹல்லேலூயா. 1000 வருஷ அரசாட்சியில மாத்திரம்தான் நமக்கு கண்ணீரும் இல்லை, கவலையும் இல்லை. அங்கு சாத்தான் காவலில் கட்டப்பட்டிருக்கிறபடியால அந்த 1000 வருஷ அரசாட்சியில நாம் ஆளுகை செய்யும் பொழுது, ஹல்லேலூயா, அங்கு கண்ணீர் கவலை பாவம் ஒன்றுமே இருக்காது. ஏன் தெரியுமா, அங்க இருக்காது, அங்க யாரும் இல்ல. இந்த பிரச்சனைக்கு காரணமானவர் இல்ல, கட்டி போட்டாச்சு அவர். பலமானை முந்தி கட்டினால் ஒழிய பலமான வீட்டுக்குள்ள பூந்து அப்படி அவனை கொள்ளையிடக்கூடும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படியா நாங்க ஜெபம் பண்ணோம் நேற்று, ஹல்லேலூயா. ஆகவே அவனை முந்தி கட்டினால் ஒழிய சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நீங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், சாத்தானுக்கு எதிர்த்து நீங்கள். அப்பொழுது அவனுங்களை விட்டு ஓடி போவான். அவன் ஓடி போறான், ஆறு ஓடுற நிறையா இருக்கு. இப்ப நீங்கள் பரிசுத்தாவினால் நிறைந்திருக்க வேண்டும். பரிசுத்தால் நிறைந்திருக்கிறதா நல்ல காரியம், ஆவியால் நிறைந்திருக்கிறதா நல்ல காரியம். பரிசுத்தாவியால் நிறைந்திருப்பீர்கள், பரிசுத்த ஆவியானவர் கிளியரா சொல்லி தருவார், கிளியரா கிளியரா சொல்லி தருவார். இங்க வா, இதான் பிரச்சனை, இதான் பிரச்சனை, இங்க இவன் இப்படி வரால், இதான் பிரச்சனை. எல்லாவற்றையும் கிளியரா கிளியரா ஆண்டவர் பரிசுத்தார் உங்களுக்கு சொல்லியே தருவார். ஹல்லேலூயா. பரிசுத்தால் நிறைந்திரு, ஆவினால் நிறைந்திருப்போம், பரிசுத்தன் ஆண்டவரை ஆவியானவரை வாங்க. பரிசுத்தன் நிறைந்திருந்த அவர் தேவனை மகிமைப்படுத்துவார், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார், வசனங்களிலே சொல்லி தருவார், எல்லாவற்றையும் தெளிவாக நமக்கு சொல்லித் தருவார், செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லி தருவார், செய்ய வேண்டிய காரியங்களை விட்டுவிட சொல்லுவார். அல்லேலூயா. ஆகவே தான் நாம உபவாச கூட்டத்துக்கு நாம் வர வேண்டும். அங்கு பரிசுத்தால் நம்முடைய தேவன் நிரப்புவார். அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இங்க நாங்க பாக்குறோம், அங்க பாக்குறோம். இப்ப என்ன செய்யறாருன்னு சொன்னா, இப்ப பிரச்சனை, அடுத்த பிரச்சனை வந்துட்டது. இப்ப அவன் பாசா வந்து இவனுக்கு எதிராக வந்தோடனே, இப்ப ஆண்டவரே எங்களுக்கு துணை நில்லுமப்பா, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனிட்டவனுக்கு உதவி செய்யறவங்களுக்கு லேசான காரியம் என்று சொன்ன அதே ஆசா ராஜா இன்றைக்கு யாருடைய உதவியை நாடுகிறாரு? இன்றைக்கு யாருடைய உதவியை நாடுகிறாரு? கத்தரை விட்டுட்டாருங்க. பக்கத்து ராஜாட்ட உதவிக்கு போறாரு. யார்கிட்ட போறாரு? பக்கத்து ராஜாட்ட உதவிக்கு போறாரு. பகுமதிகளை கொண்டு போறாரு. ஆண்டவரோட நம்பிக்கையை விட்டுட்டார். உத்தமரியத்தோடு இருந்தான், கர்த்தருக்கு உண்மையாகத்தான் இருந்தான். இன்றைக்கு பக்கத்து ராஜா உதவி அனுப்பி இன்றைக்கு அவன் மேல் நம்பிக்கை, அவன் நம்பிக்கை மாறுது பாருங்க. என்ன செய்யறான் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் என்ன செய்யறான்? அப்பொழுது ஆஷா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனையில் உள்ள பொக்கியங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பென்ராத் என்னும் சிரியா ராஜாவிடத்துக்கு ஆள் அனுப்பி, எனக்கும் உனக்கும் என் தகப்பனுக்கும் உடம்படிக்கை உண்டே. இப்ப உடம்படிக்க மாறிச்சு. இயேசுவோடு கூட நாம் உடம்படிக்கை பண்ணி இருக்கிறோமா இல்லையா? அல்லேலூயா. பெரிய உடம்படிக்கைங்க. ஆண்டவரோட உடம்படிக்கை பண்ணிருக்கோம். அநேக விஷயங்கள் நான் உடம்படிக்கை பண்ணிருக்கிறோம். ஆனா உடம்படிக்கை உடைச்சு போட்டோம். அநேகர் உடம்படிக்கை உடைக்க கூடாது. பினகாஸ் அவன் பாத்தீங்கன்னு சொன்னா, அங்கு அவன் எழுந்து அவன் வைராக்கியமாக தேவனுக்கு வைராக்கியமாக அங்கு அவன் காரியங்கள் நடப்பிக்கிறதுக்காக காணக்கூடியா இருக்கு. அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியான பாவம் செய்த பொழுது அவன் எழும்பி போய் அவன் வைராக்கியமாக மீதியான அந்த பாவம் செய்தவனை அவன் குத்தி போட்டான். அங்கு அவன் வைராக்கியம் இருந்தபடியால் ஆண்டு சொல்றாரு, உன்னோடு கூட என் உடம்படிக்கை நான் சாவிப்பேன். ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு அவன் உடம்படிக்கை பண்ணினார். விருத்தசேன மூலமா உடம்படிக்கை பண்ணினார். நோவாவோடு அவன் உடம்படிக்கை பண்ணி வானவில்லை அங்கு வைத்தார். இன்றைக்கு நேற்று ஞானஸ்தானம் எடுத்தவங்க கூட தேவன் என்ன செய்யறாரு? ஞானஸ்தானம் வந்து தேவனோட சீரர் உடம்படிக்கை. அது நீங்க உடைச்சு போடக்கூடாது. அது மிக முக்கியமான காரியம். ஆண்டவர் ஞானஸ்தானம் சொன்ன வாக்கு தத்தங்கள் அவைகளுமே நமக்கு முக்கியமானவைகள். இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்த எத்தனை பேர் தேவனோடு இல்ல? இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்த பேர் எத்தனை பேர் உத்தமா தேவனோடு இல்ல? இன்றைக்கு ஞானஸ்தானம் எவ்வளவு பேர் எடுத்தாங்க? நமக்கு தெரிந்தவர் எத்தனை பேர் வெளியில நிக்கிறாங்க? அந்த உடம்படிக்கையை உடைத்ததை யாரு? உடம்படிக்கை உடைக்கிறதுக்கு சாத்தான் தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்காங்க. மறந்துடாதங்க. சும்மா ஞானஸ்தானம் எடுத்துட்டு இஷ்டப்படி நான் வாழ்ந்துட்டு போக முடியாது. ஆறோட நீ உடம்படிக்கை பண்ணி இருக்கிறார். அதை சாத்தான் உடைத்து போட்டுறான். அந்த உடம்படிக்கை உடைந்து போகிறது. இந்த உடம்படிக்கை உடைந்தா எப்படி பரலோகத்தில் அங்கே நம்மளை அந்த உடம்படிக்கை மூலமாக தேவன் உடம்படிக்கை பண்ணி நமக்கு பரலோகத்துக்கு ஒரு வாசலை திறந்து அங்கு போறதுக்கான வழிகளை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். இதில் நாம் கவனமா இருக்க வேண்டும். திருமணத்தின் மூலமாக நீ உடம்படிக்கை பண்ணி இருக்கிறாய். திருமணத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நடுவில் நிற்கும் பொழுது அங்கு திருமணத்தின் மூலமாக உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறது. அங்கு தேவன் வாசம் பண்ணுகிறார். திருமண உடன்படிக்கையிலே அங்கு கணவனும் மனைவி உடன்படிக்கை பண்ணும் பொழுது அங்கு ஆண்டவருடைய சமூகத்திலே உடன்படிக்கை பண்ணப்படுகிறது. அது பரலோகத்திலே எழுதப்படுகிறது. எத்தனை திருமணங்கள் உடன்படிக்கை உடைச்சு போட்டார்கள்? ஒரு மனுஷன் உடைச்சு போடலாம். சாத்தான் எத்தனை பேரை குடும்பங்களை சிதைச்சு போட்டார்? உடன்படிக்கையை பண்ணின நாம், பொருத்தனை பண்ணின நாம் அவளை செலுத்த தவறக்கூடாது. எத்தனை பொருத்தனைகள், எத்தனை உடன்படிக்கைகள், இவளைகள் எல்லாம் தவற விட்டு இருக்கும் பொழுது எப்படி உத்தம இருதயம், முழுமையான இருதயம், ஹவு டு தி கமிட்டட் ஹார்ட் டு தி காட், ஹவு எப்படி நாம அந்த உத்தம இருதயத்தோடு கூட இருக்க முடியும்? தேவன் அதை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஃபுல்லி கமிட்டட் ஹார்ட், உடன்படிக்கை உடைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒரு காரியம் முக்கியமாக நான் இடையே சொல்லிட்டு நான் திரும்ப கண்ட இடத்துக்கு வரோம். காணிக்கைகள் தசமபாகங்களை குறித்து நான் கொஞ்சம் பேசலாம் என்று யோசிக்கிறேன். இது ஒரு உடன்படிக்கை. நான் தேவனுக்கு நாம கொடுப்போம் என்று சொல்லி உடன்படிக்கை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். தசமபாகங்கள் கர்த்தருக்குரிய என்று சொல்லி நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அது கர்த்தருக்குரியதுதான். அவைகளை நாம் செய்யாதபடி செய்யாம விட்டால் நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது நம்முடைய உள்ளம் இருதயம் ஆவியானவர் சொல்லுவார், நம்முடைய மனசாட்சி சொல்லும், நீ இந்த விஷயத்துல நீ தவறுகிறாய், இதுல நீ சரியா இல்லையே. அப்படியானால் எப்படி நாம் ஜெபம் பண்ண முடியும்? ஆண்டவர் எனக்கு துணை நில்லும், இந்த காரியத்தை ஆசீர்வதியும் ஆண்டவர். கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ரசமாக கொடுத்தியா, இல்ல இல்ல கொஞ்சமா கொடுத்தன், அப்படி கொடுத்தன், இப்படி கொடுத்தன், அது என்னுடைய இஷ்டம், அப்படி இப்படி என்று சொல்லி எல்லாம் கதை வளர்க்கலாம், கதை வளர்க்கலாம் நாம. அப்படி அல்ல. இந்த மல்கியா திரிகசன புத்தகத்தில் எழுதப்பட்ட காரியங்களையும் இயேசு கிறிஸ்து கூட உறுதிப்படுத்தி இருக்கிறார். இதுல நாம் உண்மையாக இருக்க வேண்டும். தசமபாதம் மூலம் கிடைக்கிற 7 மடங்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். பேப்பருக்காக எடுத்து எழுதி வச்சுக்கொள்ளுங்க, வச்சு ஜெர்மனுங்க, இது சத்தியம் சரியா? நான் உடனே கற்றுக்கொண்டதை நான் சபையில நான் பகிர்ந்து கொள்கிறேன். தசமபாகம் கொடுக்கிறது மூலமாக கிடைக்கிற 7 மடங்கு ஆசீர்வாதங்களை நான் சொல்லி திரும்பமாக என்னுடைய செய்திக்கு நான் கடந்து வருகிறேன். ஆவியானவர் என்னுடைய உலகத்தில் உணர்த்துறபடியால இதை நான் உங்களுக்கு நான் சொல்லி போகிறேன். இதுல நீங்க உண்மையா இருங்க, இதுல நீங்க சரியாக இருங்க, கர்த்தருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நான் என்னுடைய வாழ்க்கையில நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் அதான், இந்த சசவாதத்தின் மூலமாக நான் எங்களுடைய குடும்பம் மிகவும் அதில் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஓகே, முதலாவது தசவாதம் கொடுப்பது மூலமாக கிடைக்கிற முதலாவது ஆசீர்வாதம், நமது இருதயத்தை கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படி ஆசீர்வதிக்கிறது. அந்த இருதயம், உத்தம இருதயம், ஆண்டவரே அப்பா 10 இல் 1 ஆண்டவர் உமக்கு சந்தோஷமா நான் கொடுத்தேன் ஐயா, எவ்வளவு சந்தோஷம், சந்தோஷமா இல்லையா? சிரிச்சு சந்தோஷமா கொடுக்கணும். ஆண்டவரே இந்த மாதம் எனக்கு 2000 யூரோ, ஆண்டவர் 2200 யூரோ எனக்கு இந்த மாதம் முழுதான் இந்த வீட்டு வருமானம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்ததப்பா, இந்தாங்க எத்தனை 220 யூரோ உங்களுக்கு ஆண்டவரே எழுதி போட்டு சந்தோஷம் மனமழிச்சு அப்படி செய்து பாரு. நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படி ஆசீர்வதிக்கிறது. இரண்டாவது, நமது வாழ்க்கையை தேவ கிருபையினால் நாம் எண்ண முடியாத உயரத்துக்கு கொண்டு வருகிறது. நம்முடைய வாழ்க்கையை தேவ கிருபையினால் நாம் எண்ண முடியாத உயரத்துக்கு கொண்டு வருகிறது. இது உண்மை. நீங்க நினைக்கிறதுக்கும் வேண்டதுக்கும் மேலாக கிரியை செய்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு வருவார். இன்றைக்கு நீங்க அப்படி செய்யாட்டி, இன்றைக்கு நீங்க மனம் திரும்புங்க, நீங்க கொடுத்து பாருங்க வாழ்க்கை, அதை நீங்க வச்சிருக்காங்க வீட்டுல. மூன்றாவது காரியம், நமது கைகளை கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு தயாராக்குகிறது. இது ஒரு ஊழியம், நம்முடைய ஊழியத்தை செய்ய தயாராக்குறது. இன்றைக்கு காணிக்கைகள் தசமபாகங்கள் சரியாக கொடுக்கப்படாததினாலே இன்றைக்கு அநேக ஊழியங்கள் தடைபட்டிருக்கிறது. இந்த சபை மூலமாக செய்ய வேண்டிய ஊழியங்கள் அநேகம் கர்த்தருடைய சித்தத்தின்படி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவைகளை முழுமையாக நிறைவேற்றாதபடி அவைகள் தடைபட்டிருக்கிறது. ஆனால் நாம் அதை கொடுக்கும் பொழுது அந்த ஊழியத்தை நிறைவேற்ற நம்மளை அது தயாராக்குகிறது. ஹல்லேலூயா. நீங்க மறந்துடக்கூடாது. நாலாவது காரியம், நமது சிந்தனையில் கத்தருக்கென்று சரியான காரியத்தை செய்தோம் என்கிற திருப்தியை தருகிறது. நமது சிந்தனையில் கத்தருக்கென்று சரியான காரியத்தை செய்தோம் என்கிற திருப்தியை நமக்கு தருகிறது. ஹல்லேலூயா. ஒரு திருப்தியை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு மனமாட்சியை நமக்கு தருகிறது. அந்த மனசாட்சியை நம்மை குற்றப்படுத்தாது, நம்முடைய மனசாட்சி நம்மளை குற்றப்படுத்தாது ஒருபோது. அஞ்சாவது காரியம், கத்தரை கனப்படுத்தியதால் மீதம் இருக்கிற 9 பகுதிகளும் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றப்படுகிறது. கத்தரை கனப்படுத்தியதால் மீதம் இருக்கிற 9 பகுதிகளும் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றப்படுகிறது. மிச்சம் இருக்கிற 9 பகுதிகளும் 9 மடங்கு 10 இல் 1 ஆண்டவர் கேட்கிறாரு. மிச்சம் 9 உங்களுக்கு தான். அவைகளை என்னவா மாறுதாம்? அவைகள் ஆசீர்வாதமாக மாற்றப்படுகிறது, அவைகள் பெருகுகிறது, அவை குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. ஆறாவது காரியம், ஊழியருக்கு தங்களுடைய ஊழியத்தை தடையின்றி நடத்தப்பட ஆசீர்வாதமாக்குறது. ஊழியர்கள், ஊழியங்கள், சபை காரியங்கள் தடைபடாமல் அது நடக்கிறதுக்கு அது ஆசீர்வாதமாக உங்களுடைய தசமபாக மாறும் என்பதை மறந்து விடாதங்க. ஆசீர்வாதத்தை பெற வந்திருக்கிறீங்க, ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல நாளில் வந்திருக்கிறீங்க, இதை நீங்க மறந்துடாதங்க. இது ஆசீர்வாதம் முக்கியமான ஒரு பகுதி. ஹல்லேலூயா. ஏழாவது காரியம், சபையானது இன்னும் அதிக அழகில் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற உதவுகிறது. அதிகமான ஊழியத்தை நாம் செய்யலாம், அதிகமாக பரலோகத்திலே பலனை நாம் சேர்த்து வைக்கலாம், பரலோகத்தில் அதிகமான காரியங்களை நாம் சேர்த்து வைக்கலாம். நாம் அது நிறைவேற்ற, கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற அது உதவுகிறது. ஹல்லேலூயா. இப்படியான ஆசீர்வாதங்களை பெற காரணமாயிருக்கிற தசமபாகத்தை கர்த்தருக்கு தொடர்ந்து செலுத்துவோம். இதன் மூலம் கர்த்தர் கனப்படுகிறார், நம்மளை இந்த தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளுங்க, அதை நீங்க செய்யுங்க. நான் போன முறை 6 மாதம் போன பிப்ரவரி நான் வந்த பொழுது அந்த ஜபத்தை குறித்து சொல்லிட்டு போனேன். எத்தனை பேர் அந்த ஜபத்தை இன்னும் செய்யறீங்க? விட்டுட்டீங்களா? ஹல்லேலூயா. 24 மணி ஜபம் செய்யணும்னு சொல்லி நான் சொல்லி போட்டு போனேன். ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் ஒப்பு கொடுத்தீங்க, எழுதி கொடுத்தீங்க, பிரார்த்தனை பண்ணீங்க, ஞாபகம் வச்சிருங்க, திரும்பமாக அதை நீங்க செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இவைகள் இது வந்து இந்த காரியம் அடியில் சொல்ல வேண்டிய காரியம், ஆவியான சொன்னபடியா நான் சொன்னபடிய காரியம் என்னன்னு சொன்னால், இவைகள் நம்முடைய உத்தம இருதயம், ஃபுல் கமிட்டட் ஹார்ட். ஹல்லேலூயா. இந்த விஷயத்திலையும் நாம தவறாமல் நாம் உண்மையாக இருப்போம் சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கற்க கடவுள் சொல்லி இங்க எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. அவங்க இங்க பாப்போம் சொன்னா, இப்ப நான் திரும்ப வருவோம், செய்திக்கு வருவோம், இங்க பாக்குறோம் இந்த ஆசாராஜா என்ன செய்யறாருன்னு சொன்னா, இப்போ திரும்பவுமாக ஒரு பிரச்சனை வந்து பாஸ்டர் ராஜா இங்க வந்து அவன் ராமாவளை கட்டி இவனுக்கு எதிராக வந்த பொழுது இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இன்னொரு ராஜாவுக்கு தன்னிட்டு இருக்க பகுமதி எல்லாம் அனுப்பி எனக்கு உதவி செய்ய வரும் சொல்லி அங்கு நாடத்து காணக்கூடிய இருக்கிறது. எப்பொழுது பார்த்தாலும் நான் கத்தரோடு கூடவே நாம் இருக்கணும். சில நேரங்களில் நாம் ஆண்டவரை விட்டுட்டு நாம பிரச்சனைகள் வரும்போது இந்த காரியத்துக்கு அவர் எனக்கு உதவி செய்வாரா, இவர் எனக்கு உதவி செய்வாரா, எனக்கு சேர்த்து தான் பிரசங்க சில காரியங்களை நானும் அப்படியாக நான் நடந்தது உண்டு. ஆனால் இப்பொழுது நான் மனம் திரும்பி சில காரியங்கள் இது எப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா சொல்லி தேவசித்தத்துக்கு முந்தி நான் சில காரியங்களை முடிவெடுக்கிறதால அவைகள் தேவனுக்கு ஆசீர்வாதமாக மாறாது. ஹல்லேலூயா. இங்க பாக்குறோம் இவர் என்ன செய்யறாரு, உடனே என்ன செய்யறாரு சொன்னா, அந்த பழைய நேரம் ஆண்டவரே நீ முதல் நாம யுத்தத்துக்கு வந்த பொழுது அந்த இத்தியோப்பியர் 100,000 பேர் வந்தாங்க ஆண்டவரே, ஒன்றுமில்ல அவ்வளவு பேரையும் துரத்தி விட்டீங்களே, ஒரு வெற்றியை தந்தீங்களே ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாத தந்தீங்களே, ஜெபங்களுக்கு உதவி செய்தீங்களேன்னு சொல்லி கேட்டமோ அல்லவா என்று சொல்ல அந்த எண்ணமும் சிந்தனையும் அவனுக்கு இல்லாமல் அவன் மறந்து போயிட்டு இப்பொழுது அவன் தேடுகிற காரியத்தை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, எனக்கும் உனக்கும் என்ன என் தகப்பனுக்கு ஒரு உடன்படிக்கை உண்டு. இப்பதான் அவருக்கு உடன்படிக்கை ஞாபகம் வருது, இது மனிதருக்குள் செய்யப்பட்ட உடன்படிக்கை. இதோ வெள்ளியும் பொண்ணும் உனக்கு அனுப்பினேன், இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படி நீர் வந்து அவனோட செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான். நீங்க வாங்க, இப்ப யாரு வாங்க, இப்ப கத்திட்டு இல்ல, இப்ப கத்தர் இல்ல, நீங்க வாங்க ராஜா, உங்களுக்கு பொன் வழியெல்லாம் நான் தாரேன், எல்லா உதவியும் நான் செய்யறேன், நீங்க வாங்கன்னு சொல்லி அங்கு கேட்கறத காணக்கூடிய. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க பாப்பீங்கன்னா, அதுக்கு பிறகு அங்க பாப்போம் சொன்னா ஆண்டவர் அங்கு வாசிங்க 5வது வசனம்.
இதை பாசா கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒளிந்தான். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா அனைத்தையும் கூட்டிக் கொண்டு போய் பாசா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வந்து அவைகளால் கேவாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியால் சீரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிட்டு மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூகியரும் மகா தேனையாய் இருந்தார்கள் அல்லவா, நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதில் போதோவெனில் அவர்களை உமது கையில்
ஒப்புக்கொடுத்தாரே. இவ்வளவு காரியங்களை ஆண்டு செய்தாரே, அதுக்கு பிறகுதான் இந்த வசனம் நாங்கள் பார்த்த காரியம் சொல்றாரு, தம்மை பற்றி உத்தம அறிவு தோன்றிருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராயிருந்தேன், இந்த விஷயத்துல நீ மிஸ் பண்ணிட்ட, இந்த விஷயத்துல நீ மதியீனமாய் நடந்து கொண்டா, இந்த விஷயத்துல நீ ஆண்டரை நீ தேடல, கர்த்தரை நீ தேடல, அதனால உனக்கு அந்த சிறிய ராஜ உன்னை விட்டு தப்பி போயிட்டேன்னு சொல்லி அங்க பாப்பீங்கன்னு சொன்னா, அதுக்கு பிறகு அவனுக்கு அது ஆண்டவர் என்ன சொல்றாரு, இது முதல் கொண்டு உங்களுக்கு இனிமேல் யுத்தங்கள் நேரிடும். ஆண்டவரை விட்டுட்டா ஐயா, கர்த்தருடைய கால உடன்படிக்கையை நீ சரியா நிறைவேற்றல, கர்த்தர் உடன்படிக்கையில நீ உண்மையா இருக்கல, கர்த்தர் உடன்படிக்கையை நீ காத்துக்கொள்ளல, அதனால உனக்கு பிரச்சனைகள் வரும். சுவரில் நின்று ஒரு சுவரை அடைக்கவன் அடைப்பை பிடுங்கினால் பாம்பு கடிக்கும், நீ அடைப்பை பிடுங்கினால் ஆண்டவர் அழகா வேலி போட்டிருக்கிறாரு, அக்கினி வேலி போட்டிருக்கிறாரு, அடைப்பெல்லாம் வச்சிருக்கிறாரு, இப்ப அடைப்பை பிடுங்கினால் அந்த உடன்படிக்கை உடைத்தால் கர்த்தரோடு இருக்கிற காரியத்தை நான் உடைத்தால் பாம்பு வரும், பாம்பு வந்து கடிக்கும், இது முதல் நமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று சொல்லி அங்கு திருக்கதை சொல்ல வந்து சொன்னதை கேட்ட பொழுது அவன் திருப்பி பாப்பம் சொன்னா, அவனுடைய கடைசி நாட்கள் மிகவும் துக்ககரமாய் இருந்தது. அவன் மிகவும் நோய் கொண்டு அவன் 31வது வசனம் நீங்க பாத்தீங்கன்னா 13வது வசனத்துல மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் வியாதி கண்டு கர்த்தரை, அவனுக்கு வியாதி வந்து அவன் நெருக்கம் வந்த பொழுது திரும்பவும் என்ன செய்யறாருன்னு சொன்னா, கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே டாக்டர் செய்ய தேடினார், எனக்கு இயேசு வேணாம் டாக்டர் செய்ய தேடினார். அதனால அவனுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவனுடைய அடக்கம் பண்ண நாட்கள்ல கூட அவனை கத்தரை விட்டு அவன் விலகி போனவனாய் நாங்க இருக்கிறது நாம் காணக்கூடியாரு. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்க்கிறது உத்தமமான ஃபுல் கமிட்டட் ஹார்ட். இன்றைக்கு கத்திருக்க நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நாம் வார்த்தையை கேட்டு 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 நாம அதுக்கு நாம ஒப்பு கொடுக்காட்டி ஏதோ சபைக்கு வந்தமா, நாலு வார்த்தையை கேட்டோமா, சத்தியத்தை கேட்டோமா என்று சொல்லி அப்படியே மறந்துட்டு போறது அல்ல. கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். ஏன் நாம் ஆண்டவரோடு கூட நாம் பேசுறான்னு யோசிக்கணும். ஆலயத்தை கட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கோம், சபையை கட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆகாயத்திற்கு ஏன் ஆண்டவரே, இன்றைக்கு நமக்கு பிரச்சனை வரும் பொழுது ஒருவேளை நாம் சிந்திக்க வேண்டும், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த பிரச்சனை ஆண்டவரே, இதுக்கு என்ன சொல்யூஷன் கர்த்தாவே சொல்லும், ஆண்டவரே எனக்கு சொல்லும், இதுக்கு என்ன சொல்யூஷன் ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க. ஆண்டவரே நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை ஆண்ட என்ன செய்ய மாட்டாரு, புறக்கணிக்க மாட்டார். உள்ளம் நொறுங்கின்றிருக்கலாம், அநேகால நம்முடைய இருதயம் நம்ம காயப்பட்டிருக்கலாம், இருதயம் காயப்பட்டிருக்கலாம், இருதயம் நொறுங்கி இருக்கலாம், கர்த்தரோடு கூட சரியா இருக்க முடியாதபடி நம்முடைய இருதயத்தில் பல காயங்கள் இருக்கலாம். காயம் கட்டுகிற கர்த்தர் நமக்கு உண்டு, ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் அவரோடு கூட இருக்கட்டும். ஆகவே கர்த்தர் நம்மளோடு கூட இருக்க நம்மளை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நமக்கு எல்லாருக்கும் விருப்பம், எல்லாருக்கும் விருப்பம், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கணும், என்னோடு கூட வரணும், எங்கு போனாலும் நான் வர வேண்டும், அப்படியே நமக்கு விருப்பம் உண்டு. கர்த்தருக்கும் விருப்பம் உண்டு, நமக்கும் விருப்பம் உண்டு. அப்ப என் கர்த்தர் நம்மளோட கூட வரல, அது காரணம் கர்த்தரா, இல்ல ஆண்டவர் இல்லை, நாம தான் காரணம். நாம் ஆண்டவர் கூட வர முடியவில்லை, ஏனென்று சொன்னால் நான் அவருக்கு இடம் கொடுக்கவில்லை, அவருடைய வழிகளை நான் கற்றுக்கொள்ளவில்லை. மத்தேயு 28:20 சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்ன உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய அப்பாவுக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே நீங்க எங்க தகப்பனப்பா, எல்லா அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் உங்களை பிள்ளைகளா இருக்கிறோம், அந்த விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே நீங்கள் புறப்பட்டு போய் என்ன செய்யுங்க, சகல சீசராக்கி பிதாகுமார ஞானஸ்தானம் கொடுத்து, நான் கட்டளையிட்ட யாவையும், ஆண்டு சொன்ன கட்டளை தெரியுமா, நான் இதை சொல்லி தந்த யாவரையும் அவங்களுக்கு நீங்க உபதேசம் பண்ணுங்கள். இது கர்த்தர் நமக்கு சொன்ன காரியம். ஆகவே கர்த்தர் எழுதி தந்ததை எல்லாம் நாங்கள் உபதேசம் பண்ணுகிறோம். அப்பொழுது அங்க அந்த அப்பொழுதுக்கு அன்லைன் பண்ணிட்டு நீ பாத்தீங்கன்னு சொன்னா, அப்பொழுது நான் உங்களோட கூட இருப்பேன். ஆனா நமக்கு ஆசை வீட்டுல எழுதி போறது நான் உங்களோட கூட இருப்பேன் என்ற வசனம் நமக்கு முக்கியம். ஆனா முன்னுக்கு இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ரோமர் எடுத்துக்கொட்டு 28 நீங்க பாப்பம் சொன்னா, ரோமர் 8:28
அன்பீமையுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு உறவுகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இது அழகான ஒரு சத்தியம், ஒரு வாக்குத்தத்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அன்பு கூறுகளுக்கு என்று சொன்ன, அன்பு கூறுகள் சொன்ன வார்த்தையில் நாங்க போக சொன்னா, அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களுக்கு வாழ்க்கையை நாம் அவருக்கு ஒப்பு கொடுத்தாதான் நாம் அவர்களுக்கு என்ன செய்யலாம், அன்பு கூறலாம். அன்பு கூர்ந்தாதான் அவருடைய கட்டளை நாம என்ன செய்யலாம், கை கொள்ளலாம். அன்பு கூறாம ஒரு கட்டளை நாம கற்றுக்கொள்ள, நாம் ஆண்டவருக்கு கொடுக்கணும்னாலும் சரிதான், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் சொன்னால் அவரிடத்தில் அன்பு கூர்ந்துதான் நாம் அதை செய்யணும். கர்த்தரிடத்தில் ஏன் நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து. ஏன் ஆண்டவருக்கு நாம் அன்பு கூற வேண்டும், ஆண்டவரே உம்மிடத்தில் அன்பு கூறாம யார்கிட்ட அன்பு கூறுறது, என்னோட வாழ்க்கையில எவ்வளவு, என்னோட வாழ்க்கையில அழிந்து போற வேண்டிய வாழ்க்கை அல்லவா, என்னுடைய வாழ்க்கை சிதைந்து போக வேண்டிய வாழ்க்கை அல்லவா, என்னுடைய வாழ்க்கை திசை மாறின வாழ்க்கை அல்லவா, என்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இல்ல, சமாதானமான வாழ்க்கை அல்லவா. நீங்க என்னுடைய வாழ்க்கையிலே வந்துடாவிட்டா என்னுடைய வாழ்க்கையை அழிந்து போய் எல்லாம் ஆண்டவரே கத்தாய் மண்ணோடு மண்ணாக போயிருக்கும் அல்லவா. இன்றைக்கு ஆசீர்வாதமா நீங்களை வைத்திருக்கிறதுக்கு நீங்க தானே ஆண்டவரை காரணம், இன்றைக்கு நான் செழித்திருக்கிறதுக்கு நீங்க தானே ஆண்டவரை காரணம், இன்றைக்கு சபையை தந்திருக்கிறீங்க நீங்க தானே ஆண்டவரை காரணம், நல்ல ஒரு வழிநடத்தில் தந்திருக்கிறீங்க நீங்க தானே ஆண்டவரை காரணம் என்று சொல்லி அந்த உள்ளமும் அந்த நன்றி அறிவும் நமக்கு இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறலாம். அப்பொழுது அன்பு கூறும் பொழுது, அந்த அன்பு நம்மளே வரும் பொழுது, அந்த உண்மை நம்முடைய உள்ளத்திலே வரும் பொழுது மாத்திரம் நாம் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும் என்று சொன்ன எண்ணம் நமக்கு டக்குன்னு உருவாகும், அது தானாக உருவாகும். அது ஒருத்தர் சொல்லி வர வேண்டிய அவசியம் இல்லை, பாசங்களுக்கு சொல்லி ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, மூப்பர்கள் உங்களுக்கு ஊழியம் செய்ய சொல்லி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களாக செய்வீங்க. அந்த அன்பு உள்ளத்தில் வரும் பொழுது ஏதாவது நான் செய்யணும், ஏதாவது நான் செய்யணும், இந்த ஆண்டவருக்கு நான் ஒண்ணு செய்யாம இருக்கிறேனே, ஆண்டவர் கட்டளை நான் சரியா கை கொள்ளலையே, நான் எந்த விருப்பத்தின்படி நான் வாழுகிறேனே என்று சொல்லி உண்மையா அன்பு கூறுவர்களுக்கு அது உண்மையா உள்ளத்திலிருந்து உருவாகும். அப்பொழுது ஓட ஓடி வந்து நீ கத்தருக்கு ஏதாவது செய்வீங்க, ஆண்டோட பாஸ்டர் வந்து கேப்பீங்க, ஆண்ட பாஸ்டர் என்ன செய்யணும், இன்றைக்கு எதை செய்யணும் அப்படி நீ கேப்பீங்க. ஒரு ஒரு தகப்பனுக்கு 2 குமார் இருந்தாங்க, மூத்தவன் சொல்றாரு இந்த வேலையை போய் செய்யணும், அவ்வளவுதான், இந்த உடனே முடிக்கிற அலுவல் ஆக்களை காணல, சொல்லித்தான் ஆக்களை காணல, உடனே சொப்பட்டா செய்கிறேன். எங்க இல்ல ஆக்களும் இல்ல ஊரு ஒன்றும் இல்ல. ஆனா விளையாடு எனக்கு ஏலா, இப்ப நேரம் இல்ல எனக்கு ஏலான்னு சொல்லி அதனால சொல்லி என்ன செய்யறாரு. அப்ப ஆறுல உண்மை அன்பு, ஆண்டவருக்கு வேலை முடியணும், ஆண்டவருக்கு என்ன முடியணும், வேலை முடியும், காரியமாகணும். சும்மா வாயில பக்கம் கலைக்கிற பிரயோசனம் இல்ல, அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படி செய்யறேன் அப்படி கலைக்கிறவர்கள் தேவனுக்கு தேவையில்லை. ஹலேலூயா. கர்த்தருடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே இருக்கிறது, கிரியையில நடக்க வேண்டும். அப்படியானவர்களுமே ஆண்டு அன்பா இருப்பார். நாமளும் அன்பினால் தேவனுக்கு நாம் என்ன செய்யணும், ஊழியம் செய்யணும். ஹலேலூயா. அப்படியாக நாம் இருப்போமானால் நமக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் அது நன்மைக்கு ஏதுவாகவே நன்மைக்கு ஏதுவாகவே நன்மைக்கு ஏதுவாகவே. ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. நன்மைக்கு ஏதுவாகவே அன்பு, நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும். தீமை ஏதோ அனுமதிப்பவர் அல்ல. அடுத்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அங்கு 40 ரோமர் 31 வசனம் பாத்தீங்க, 31 வசனம்,
இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்.
நம்ம பட்சத்தில் இருந்தால், நம்மளோட கூட இருந்தால், தேவன் நம்மளோட கூட வந்தால் நமக்கு விரோதி யார். நமக்கு ஒரு விரோதியும் இல்லை, நமக்கு ஒரு எதிரியும் இல்லை. ஒருவேளை எதிரி இருந்தாலும் அவனுடைய எதிரி அவன் அந்த காரியம் நமக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. நமக்கு யாரும் விரோதி இல்லை. ஹலேலூயா. ஒருவனுடைய வழியில் சத்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துருக்கள் மனோடு கூட சமானம்படி செய்வார். அப்படித்தான் எதிரிகள் இருந்தாலும் எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. நீ கத்தரோட கூட இருந்தீங்கன்னு சொன்னா உன்னுடைய விரியம் கத்தருக்கு முன்ன உண்மையா உத்தமமா இருக்குமானால் உன்னை விரோதிக்கிறவங்களுக்கு எதிரான எல்லாம் உன்னோட பட்சத்தில் வருவார்கள். உங்களோடு கூட தேவன் இருக்கிறார், உன்னை தேவன் பயன்படுத்துகிறார், உன்னோடு கூட கத்தர் இருக்கிறார், தேவன் உன்னை ஆசி வைத்திருக்கிறார். நீ கத்தருடைய பிள்ளை, நீ கத்தருடைய ஊழியக்காரன் என்று சொல்லி அநேகர் வந்து உன்னை ஆசீர்வதிப்பார்கள். ஹல்லேலூயா. உங்கள் நிமித்தமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஏசாயா 59 அதிகாரம் 16 வசனத்தை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா அங்கு தேவனுடைய காரியம் என்று சொன்னா என்ன காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 59:16 டக்கன் வாசி.
ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது.
ஆண்டவர்கள் ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஒரு ஆச்சரியமான காரியம், சர்ப்ரைஸா இருக்கு. ஆண்டவருக்கு விண்ணப்பம் பண்ண ஒருத்தரும் இல்லையா ஐயா, ஒருத்தரும் இல்ல, ப்ரே பண்றதுக்கு ஒருத்தரும் இல்லையா, சிறப்பின் வாசல் என்று சுவரை அடைக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லையா, என்னுடைய வேலையை செய்ய ஒருத்தரும் இல்லையா. ஆண்டவர் தேடுகிறார், கண்கள் தேடுகிறது. உன்னை கொண்டு தேவன் வல்லமையான காரியங்கள் செய்ய வேண்டும் சொல்லி கத்தர் தேடுகிறார். உன்னை விண்ணப்பம் பண்ணுகிறாயா, ஜோம் பண்ணுகிறாயா, உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் வாழ்க்கையை மாற்ற ஆசீர்வாதமா இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. விண்ணப்பம் பண்ண நாம கற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் பழகி கொள்ள வேண்டும். என்ன என்ன பத்திரிசத்துக்கு மேல என்னத்தை ஜெபம் பண்ணுகிற மாஸ்டர், என்னத்தை நாம் அப்படி ஜெபம் பண்ண, என்ன ஜெபம் பண்றது ஒன்னு தெரியலையே, என்னத்தை நீ ஜெபம் பண்ண போற. அங்க ஒரு ஆள் சொல்லுவாரு, என்னத்தை பத்திரிசத்துக்கு மேல என்னத்தை, இது என்னத்தை ஜெபம் பண்ண போற, ஒன்றும் என்னத்தை ஜெபம் பண்ண தெரியலையே. சும்மா விடுங்க, சும்மா ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு பரிசுத்த ஆவியால் நிறைந்து நீ ஜெபம் பண்ணும் பொழுது, ஹல்லேலூயா, அவங்களுக்கு சொன்ன காரியம் தான். ஆவியால் இருந்து ஆவியானவரை சொல்லித்தாங்க என்னத்தை நான் ஜெபம் பண்ண. நீ ஆவியால் இருந்து நீ ஜெபம் பண்ண, ஜெபம் பண்ண, ஜெபம் பண்ண, ஜெபம் பண்ண. ஒரு மணித்தியாலும், ரெண்டு மணித்தியாலும், மூணு மணித்தியாலும், என்னுடைய ஆரம்ப நாட்களிலே அப்படித்தான் நான் யோசிச்சதுண்டு. ஆனால் கத்தரோடு கூட இருந்து, நான் கூட இருந்து கூட இருந்து ஜெபம் பண்ண, ஜெபம் பண்ண, ஆண்டவருடைய ஆவியால் இருந்து ஜெபம் பண்ண, ஜெபம் பண்ண. எனக்கு ரெண்டு மணித்தியாலும், மூன்று மணித்தியாலும், மூன்று மணித்தியாலும் என் ஜெபம் பண்றதை எழுப்பி பார்த்தா டைம் போறது தெரியாம இருக்குங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை. அதை நான் பழகி கொள்ள வேண்டும், நீங்க பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தால நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னு சொன்னா, அதை பழகி கொண்டீங்கன்னு சொன்னா அப்படியாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய இருதயம் அப்படி இருக்கிறது, நாம் என்னத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம், உத்தம இருதயமா இருக்கிறதா. ஆண்டவர் எரேமியா 3:15 பாத்தீங்க, 3:15
உனக்கும் என் இருதயத்துக்கும் ஏற்ற மேய்ப்பனை கொடுப்பேன்.
கொடுப்பேனா, என்னவாம்,
உனக்கும்
உனக்கு என் இருதயத்துக்கு, என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பன், என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பன். இந்த சபைக்கு தேவன் ஒரு பாஸ்வர்ட் தந்திருக்கிறார், ஒரு மேய்ப்பன், நம்ம ஆண்டவர் இயேசுக்கு பிரதான மேய்ப்பன். என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை உனக்கு நான் தருவேன். ஆண்டவர் இருதயத்துக்கு பிரியமான ஒரு மேய்ப்பரை தந்து தன்னுடைய சபையை தேவன் கட்டுகிறவராக இருக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அவரை நாம் கனம் பண்ண வேண்டும், ஊழியக்காரனை நாம் கனம் பண்ண வேண்டும், ஊழியக்காரன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அந்த ஊழியக்காரன் மூலமாக தான் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தேவன் திட்டம் கொண்டிருந்தால் அந்த ஊழியக்காரன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அங்கு எவசி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் துக்கத்தோடு அல்ல, அவர் சந்தோஷமாக அந்த ஊழியத்தை செய்யும்படியாக அவருக்கு கீழ்ப்படிந்து அணங்கி இறங்கணும், அவரை துக்கப்படுத்தக்கூடாது, அவர் ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்க வேணும்னா நீங்க செய்து பாருங்க, அவருடைய குடும்பம் அவர் ஆசீர்வாதமாக இருப்பாரானால் உங்களுடைய சபை ஆசீர்வாதமாக இருக்கும், மேய்ப்பன் அவர் தேவனால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய தூதனாக அங்கு நாங்கள் சொல்லப்பட்டிருந்த வெளிப்பட சொல்லப்பட்டிருக்க சபையின் தூதனாக அவர் இருக்கிறார். ஒரு சபைக்கும் தேவன் ஒரு ஒரு ஊழியனை அங்கு வைத்து இருக்கிறார். அவர் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், அவருடைய காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அவர் செழிப்பாக இருக்கும் பொழுது சபை செழிப்பாக இருக்கும். அல்லேலூயா. ஊழியக்காரனை கனம் பண்ணுங்க, அவரை விசாரியுங்க, அவருக்காக ஜெபம் பண்ணுங்க, அவருக்காக நீண்ட டைமை ஒதுக்கி அவருடைய குடும்பத்துக்கு அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. அவருடைய தேவைகள் இருந்தா கேட்டு சந்தியுங்க. ஊழியத்துக்கு கொடுங்க, ஊழியக்காரனுக்கு கொடுங்க, உங்களோட வாழ்க்கையில காணிக்கைகளை கொடுங்க ஊழியக்காரனுக்கு. அப்படியெல்லாம் நாம் ஆரம்பத்தில் பழகல. லண்டன்ல இங்கிலாந்துல நீங்க லண்டன்ல போய் பாத்தீங்கன்னா வேறவரை இங்க இந்தியாவில் வந்தீங்க சொன்னா ஊழியக்காரர்கள் கண்டு சொல்லி காணிக்கையை அள்ளி கொடுப்பாங்க. அந்த குடும்பங்களை நான் பார்த்திருக்கேன், அவங்க எல்லாம் செழித்திருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா ஊழியக்காரர்களை கொடுக்கறாங்க அள்ளி அள்ளி. ஆரம்பத்தில் நாங்கள் அப்படி எல்லாம் பழகலாம், ஆனா அது சரியான காரியம். கர்த்தருடைய ஊழியக்காரனை ஆசீர்வதிங்க, அது நல்ல ஒரு இருதயம். அப்ப ஆண்டவர் தன் இருதயத்துக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பு உனக்கு தருவேன் சொல்லி இருக்கிறார். ஆனா இன்றைக்கு என்ன நடக்கிறது, இன்றைக்கு என்ன நடக்குது? ரெண்டு தீமத்தை நாலு மூன்று எடுத்து வாசிச்சீங்கன்னு சொன்னா, ரெண்டு தீமத்தை நாலு மூன்றுல அப்படியாக நாம் இருக்கக்கூடாது.
ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாய் தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு.
ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன, நான் என்ன தெரியாத ஆளை நான் உங்களுக்கு சாப்பிட நான் வச்சிருக்கிறேன். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அது வேணாம், உங்களோட இதயத்துக்கு ஏற்ற வேணாம். ஆண்டவர் எங்களோட இதயத்துக்கு என்ன, அவர் ஆரோக்கியமான உபதேசத்தை சில பேருக்கு விருப்பம் இல்லை. இந்த இந்த டீச்சிங் எல்லாம் அவளுக்கு விருப்பம் இல்லை, இந்த இதெல்லாம் இந்த போதனை எல்லாம் அவளுக்கு பெருசா இஷ்டம் இல்லை. நமக்கு வசதி யாராவது போதிக்கிறாங்களா? எனக்கு இந்த பாஸ்டர் அவ்வளவு இவரு நமக்கு எதிராக தவறு, இப்ப இந்த சத்தியான எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை. நமக்கு விருப்பம் போதிக்கிற ஒரு போதகர் இருப்பாரா? நமக்கு இஷ்டமான இதுக்கு ஒரு போதகர் இருப்பாரா? அவரை பிடிச்சிருவோம். அவரை பிடிச்சிட்டா அவர் நமக்கு நல்லா பேசுவார், அவர் நம்மளை குத்த மாட்டார், ஒண்ணு சொல்ல மாட்டார். ஏனென்றால் அவர் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனது இல்லாமல் செவித்து காதை அடைச்சு கொள்றது. இந்த சத்தியங்கள் எல்லாம் கேட்டு என்ன செய்யறது, செவித்து சொன்னா காதை அடைச்சு கொள்றது. இதுக்குள்ள ஏறாது, அப்படி ஏறா இதுக்குள்ள திரும்ப வெளியில வந்துடும். தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதலை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு சொல்லட்டா. எத்தனை பாஸ்டர்மாரையும் நீங்க தெரிந்து கொள்ளலாம், ஆனா நல்ல தகப்பனை நீங்க சபையில நீங்க ஒரு நாள் தெரிந்து கொள்ளலாம், எடுக்க மாட்டீங்க. வெரி வெரி ரேர். கர்த்தர் கொடுத்திருக்கிற சபையிலே கொடுத்திருக்கிற ஊழியக்காரன் ஒரு தகப்பனை போல உங்களை விசாரிக்கிறவராக, உங்களுக்காக கண்ணீர் விடுகிற ஒரு ஊழியக்காரனாக, உங்களுக்காக அனைதினமும் அந்த சபையில் இருக்கிற மக்களுக்காக அவரை இரவு பகலாக விழுத்து ஜெபிக்கிறவராக அவர் இருக்கிறார். அவர் ஒரு தகப்பனாக நீங்க ஏற்றுக்கொண்டு அவரை கனம் பண்ணணும். பாஸ்டர் மேல எனக்கு எத்தனை பாஸ்டர் இருக்கிறாங்க, ஒரு பாஸ்டர் சூஸ் பண்ணிட்டு போகலாம். ஆனா அவங்கள் எல்லாம் அவைகள் அவைகள் வந்து நமக்கு ஒரு தகப்பனை போல அல்ல. ஹல்லேலூயா. ஆகவே எரேமியா 48:10 சொல்றது, கர்த்தருடைய வேலை அசத்தியா செய்கிறவன் சபிக்கப்படும். சாபம் என்று சொன்ன காரியங்கள் வரும்பொழுது நான் சசமோகத்தில் காரியம் வருகிறது, அங்குதான் ஆண்டவர் சொல்றாரு உன் வீட்டுல சாபம் இருக்கும். நாம ஆண்டருடைய உடன்படிக்கையும் கர்த்தருடைய திட்டத்தை நான் நிறைவேற்றாத பட்சத்தில் நாம் ஆண்டருடைய வேலை அங்கு 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 சத்தருடைய கரம் பின்னால் இருக்கும், பின்னால் ஒரு கருப்பூர்வம் நீக்கும். நீ சரியான முறையில சத்தியத்தில் இல்லாதபடியா இருந்தால் சொன்னால் உன்னுடைய ஆண்டருடைய காசுகள் பணங்கள் பத்தில் ஒன்று வீட்டில் இருக்குமானால் அது சாபத்துக்கு அடையாளம் என்று சொல்லி மல்லிகாவிலே எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் நமக்கு வேண்டாம். கர்த்தருக்குரியதை தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராஜனுக்குரிய ராஜனுக்கும் செலுத்துங்கள். நாம எந்த பிழையான காரியம் செய்தாலும், தவறான காரியம் செய்தாலும், களவான காரியம் செய்தாலும், ஏமாற்றினாலும், பொய் சொன்னாலும், அதுக்கு பின்னால சத்துருடைய கரம் இருக்கிறது என்பதை நீ மறந்துடாது. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவளா இருக்கலாம், ஒருவேளை நாம் தேவ ஊழியக்காரர்களா இருக்கலாம், நாங்கள் யாரா இருந்தாலும் தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளுக்கு விரோதமான காரியம் அங்கு நடக்கும் பொழுது அதுக்கு பின்னால சத்துருடைய கரம் இருக்கிறது, அது நிச்சயமா இருக்கும். உன்னுடைய உள்ளம், உன்னுடைய இருதயம், உள்ளம் உத்தமமாய் மாறும் பொழுது மாத்திரம் அது நீக்கப்படும். கர்த்தருடைய வல்லமை உண்மையில் விளங்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை கொண்டு உத்தம இருதயத்தோடு இருப்பாயானால் தன்னுடைய வல்லமையை தேவன் விளங்க பண்ணுவார், உன்னை தெரிந்து கொள்ள நோக்கத்தை நிறைவேற்றுவார், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், உன்னை குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். நீ விரும்புறதுக்கு மேலாக உன்னுடைய பிள்ளைகளை தேவன் உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டருடைய நாமையை மகிமைப்படுவதாக. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமா? கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நின்று ஆண்டவர் இதனால கேட்ட வார்த்தைக்கு நாம் எல்லாரும் ஒப்புக் கொடுத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா.